ஒன்று பேதுரு ரெண்டாவது அதிகாரம் வசனம் 18 இருந்து நான் வாசிக்கிறேன். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அந்நியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதில் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயம்புறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். ஒரு அடிமையுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமான, ரொம்ப உபத்திரவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அந்த காலத்தில் அடிமையுடைய வாழ்க்கை வரலாறு சரித்திரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாஷையில் சொல்லணும்னா நாய் புலப்புன்னுவாங்க, சரிங்களா? நாய் புலப்புனா ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனையான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட அடிமைகளாக அந்த காலத்தில் இருந்தவர்கள் காஸ்பிள், இயேசுடைய சுவிசேஷம் கேட்டு அவங்களுக்கு ரொம்ப அந்த காஸ்பிள் கவர்ச்சியாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சி இயேசுகிட்ட அடைக்கலம் தேடி வந்தாங்க. மதிப்பே இல்லை சமுதாயத்தில், மனுஷனாவே கூட தங்களை மதிக்காத ஒரு உலகத்தில், தங்களுக்கு எந்த விதமான ஒரு அடையாளமும் இல்லாத ஒரு உலகத்தில் இயேசுகிட்ட அன்பை தேடி, அடையாளத்தை தேடி, சம உரிமையை தேடி அவங்க வந்தாங்க. அப்படி வந்த அந்த அடிமைகளுக்கு வந்து வேதத்தில் பல பகுதிகள் அவங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். நிருபத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பினால அப்போஸ்தலர்கள் மூலமாக அந்த அடிமைகளுக்கு ரொம்ப பயன்படணுமே, ரொம்ப விசேஷமாக இருக்கணுமே, இயேசுவை நாடி வந்திருக்கிறாங்களேன்றதுக்காக ரொம்ப பிரம்மாண்டமான பெரிய சத்தியங்கள் அந்த அடிமைகளுக்காகவே எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கலாம் வேதத்தில். அப்படிப்பட்ட ஒரு பகுதி இன்னைக்கு நம்ம படித்த பகுதி. சமுதாயத்தில் இருக்கிற மிக தாழ்வான நிலையில் இருக்கிற மனிதர்கள், மிக சாதாரணமான தாழ்வான வேலை செய்கிற மனிதர்களுக்கு அவங்க வேலையை எப்படி செய்யணும்னு எவ்வளோ பெரிய சத்தியத்தை பேதுரு எடுத்து சொல்கிறார். ரொம்ப பெரிய சத்தியங்களை சரித்திரத்தில் ஒரு ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான மகிமையான சத்தியத்தை எடுத்து அவங்க செய்கிற சின்ன வேலைக்கு அதை அப்ளை பண்ணுறத நம்ம பார்க்கலாம். அவங்க செய்யறது ரொம்ப சாதாரணப்பட்ட வேலை, சாதாரணமான ஆளுங்க, ஆனா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சத்தியத்தை எடுத்து உணர்த்துறாருன்றது பெரிய ஆச்சரியம். நம்ம வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கை, ஆர் லைஃப் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது நம்ம வாழ்க்கையிலேயே, வாழ்க்கையே எதுல அடங்கியிருக்கு? நம்ம செய்யற சின்ன சின்ன காரியங்கள்ல தான் வாழ்க்கை, இல்லைங்களா? சின்ன சின்ன காரியங்கள் தான் நம்ம வாழ்க்கையே நிறைந்திருக்கு. அதுதான் நம்ம வாழ்க்கை நம்ம பார்க்கிறோம். ஆகவே ரொம்ப முக்கியம், நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியங்களையும் சிறிதான காரியங்களையும் ஆண்டவரை வெளிப்படுத்துறதோ, ஆண்டவருடைய சத்தியத்தை மகிமையை வெளிப்படுத்துறத நம்ம கற்றுக்கிறது ரொம்ப அவசியம். எவ்வளோ சின்ன காரியம் செஞ்சாலும் சரி, அதில் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை வெளிப்படுத்தணும். பாருங்களேன், அப்படி அதை வெளிப்படுத்த முடியாத ஒரு சத்தியம் படித்து என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கை இருக்கிறதே, நம்ம செய்கிறதே, நாலு போன ஒரு வாரம் எடுத்துக்காங்களேன், எவ்வளோ பெரிய காரியங்களை நம்ம செஞ்சிட்டோம். இல்லை, சாதாரண காரியங்கள். சில பேர் சமையல் செஞ்சுருப்பீங்க, சில பேர் இல்லைங்களா அந்த சாமான் கழுவிருப்பீங்க, சில பேர் வேலை கடைக்கு போய் காய்கறி வாங்கியிருப்பீங்க, சில பேர் வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. எல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் தான். அந்த சின்ன காரியங்களில் நம்ம சத்தியத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி, இயேசுடைய கிருபையை வெளிப்படுத்துகிற மாதிரி, இயேசுவை வெளிப்படுத்துகிற மாதிரி நமக்கு இருக்கணும். அது எப்படின்னு பேதுரு நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. பாருங்களேன், அதை கற்றுக் கொடுக்குற சின்ன காரியங்கள் இவ்வளோ பெரிதான சத்தியங்கள், ஆழமான சத்தியங்களையும் நம்ம செய்கிற சின்ன காரியங்களுக்கு ஒரு கொள்கையாக மாற்றிக்கிட்டு அதை செய்ய முடியும். எந்த சின்ன காரியத்திலயோ இயேசுவை என்னால வெளிப்படுத்த முடியாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. யோசிச்சு பாருங்களேன், இந்த அடிமைகளுக்கே அவங்க செய்யற காரியங்களையே இயேசுவை வெளிப்படுத்த முடியும்னா நம்ம செய்யற காரியங்களை இயேசுவை வெளிப்படுத்த முடியாது. நம்ம செய்யற எந்த காரியத்திலையும், எந்த சிறிதான காரியத்திலையும் இயேசுவை வெளிப்படுத்த முடியாதுன்னு சொல்லவே முடியாது. ஆகவே அதை எப்படி பண்றதுன்னு பேதுருக்கிட்ட நம்ம படிச்சுக்கணும். பாருங்களேன், இந்த பகுதி ரொம்ப விசேஷமான பகுதி. வந்து அந்த ஒண்ணுமே இல்லாத நோபடிஸ்னுவாங்க அந்த அடிமைகளுக்கு இதுல எழுதி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த அடிமைகள் இதுல என்ன பாக்குறோம், பேதுரு இதுவரைக்கும் நமக்கு சொல்லிட்டு வந்தது இயேசு கிறிஸ்துக்குள்ள தங்களுக்கு இருக்கிற பெரிய ஸ்லாக்கியங்களை அவர் சொல்லிட்டு வந்து ஒரு உன்னத சிறப்பான எக்ஸலண்ட் லைஃப் வாழ்றது எப்படின்னு சொல்லிட்டு வர்றார். அவர் எப்படி ஆரம்பிக்கிறது, எல்லா மனிதனுடைய சகல அதிகாரங்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு ஒரு பிராடா ஒரு ஹெட்டிங் போட்டு அது கீழே மூணு காரியத்தை சொல்லிட்டு வர்றாரு. முதலாவது காரியம் கவர்மெண்ட்டுக்கு நீங்க கீழ்ப்படிங்க. ரெண்டாவது காரியம் வேலைக்காரர்களே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிங்க. மூணாவது மனைவிகளே உங்க புருஷர்களுக்கு கீழ்ப்படிங்க. இப்படித்தான் இயேசுவை வெளிப்படுத்துறது நம்ம சிறிதான நம்ம இருக்கிற ரோல்ஸ்ல. அதை சொல்லிட்டு வரும்போது வேலைக்காரர்களே அப்படின்னு சொல்லும் போது வேலைக்காரர்களுக்கு என்ன சொல்லிட்டு வந்தாரு, வேலைக்காரர்களே உங்க எஜமான்களுக்கு கீழ்ப்படியுங்கள். நல்லவர்களுக்கு மாத்திரம் இல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கு. நீங்க நல்லது செஞ்சாலும் உங்களை குறைவா பேசுற முரட்டு குணம் உள்ள எஜமான்களுக்கும் நீங்க கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமா அவங்க சொன்னா அந்த விஷயத்துல நம்ம கீழ்ப்படிய வேண்டியதில்லை. ஆனா மற்ற எல்லா விஷயத்திலயும் நம்ம அவர்களுக்கு கீழ்ப்படியணும். இது கேட்கறதுக்கு மாத்திரம் கஷ்டம் இல்லை, இதை செய்யறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டம், அது முடியாது, இயற்கைக்கு விரோதம். நம்ம ஊர்லயும் நம்ம சொல்லிக்கிறது இல்லையா, குனிய குனிய இன்னும் குனியத்தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் நீ செய்யாத, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க டோர் மேட் ஆயிடாத. டோர் மேட்னா என்ன தெரியுமா, எல்லாம் வரவங்க போறவங்க மெரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பாவம் அது அங்கேயே உழுந்திருக்கும், அது யாரும் கவனிக்க மாட்டாங்க, மெரி மெரி மெரின்னு மெரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நீ வேலையில் ஆறக்கூடாது, எல்லாம் விட்டு கண்டவங்களாம் அவனை மெரிக்குவாங்க, அப்படி இருக்காதுன்னு எல்லாரும் நினைக்கிற காலத்தில் இவர் என்ன சொல்றாரு, எல்லா அதிகாரங்களுக்கும் நீங்க கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு. அது ரொம்ப கஷ்டம்னு அறிந்து மூணு ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் கொடுக்கிறார், மூணு பலமான ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஊக்கம், ஒரு ஒரு நோக்கத்தை கொடுக்கிறார். இந்த நோக்கத்தை சிந்தித்து பார்த்து நீங்க நடக்கணும். முதலாவது என்ன பார்க்கிறோம், அநியாயமாய் பாடு அனுபவிக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல். இது அநியாயம் தான் எனக்கு நடக்குது, ஆனா அநியாயமாய் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் நான் தேவன் என்ன பார்க்கிறாரு என்பதை அறிந்து அந்த பாடு அனுபவிக்கிறது தேவனுக்கு பிரீதியா இருக்கும் இல்லைங்களா, கடவுளுக்கு ரொம்ப பிரீதியா இருக்கும். இட் இஸ் தேங்க் வர்தின்னு கூட ஒரு வசனத்துல வருது, ஆண்டவர் நன்றி செலுத்துற விதத்தில் இருக்கும். தேங்க் வர்தி அப்படின்னா என்ன, தேங்க் வர்தினா ஆண்டவருக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ பிரியமாயிட்டு பரலோகத்திலேருந்து அவர் குணிஞ்சு தேங்க்யூன்னு சொல்ற மாதிரி, குட் வெல் டன் சொல்ற அளவுக்கு அது இருக்கும், அது ரொம்ப பிரீதியா இருக்கும் அப்படின்றாரு. பாருங்களேன், நம்ம யோசேப்பு கதை கூட உங்களுக்கு படிச்சோம், ஞாபகம் இருக்கும், எப்ப பாரு அடிமையா வித்து போட்டாங்க, அந்த வைஃப் அவனை குற்றம் பண்ணி ஜெயிலில் போட்டுருச்சு. ஆனால் மனுஷங்கள்லாம் அவருக்கு அநியாயம் செஞ்சுட்டு வரும்போது பக்கத்திலே ஒரு வசனம் வரும், கர்த்தர் அவரோடு இருந்தார், கர்த்தர் அவரோடு இருந்தார். ஏன் கர்த்தர் அவரோடு இருந்தார், ஏன்னா அந்த பாடுகளை அந்த மனுஷன் முறுமுறுப்போடு கோபத்தோடு வெறுப்போடு பழிவாங்குற குணத்தோடு ஏற்றுக்கொள்ளாமல் தேவன் என்னை பராமரிக்கிறார் என்பதை உணர்ந்து தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சியோடு அதை ஏற்றுக்கொண்டதினால் எல்லா மனுஷங்களும் அவனுக்கு அந்நியாயம் செஞ்சாலும் கர்த்தர் அவரோடு இருந்து அவன் உயர்த்தினார்னு பார்க்குறோம். புரியுதுங்களா, கர்த்தர் நம்மளோடு இருக்கிறதுனா என்ன செஞ்சாலும் நம்மளோடு இருப்பாருன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது இல்லைங்களா. அவன் இப்படி வாழ்ந்தான், கடவுளுக்கு பிரியமா இருந்துச்சு, பிரியமா இருக்கிறவங்களுக்கு தான் உங்க கர்த்தர் இருப்பாரு. கடவுள் நம்ம கூட இருக்கணும்னா என்ன, எனக்கு அந்நியாயம் நடந்தாலும் அந்த பாடுகளுக்கு மத்தியில் தேவன் மேல் பற்றுதலா என் தேவன் என்ன பாக்குறாரு, அவர் என்ன இது பண்றாரா. நமக்கு என்ன நடக்குது பாருங்களேன், நமக்கு ரொம்ப கஷ்டம். அது ஒரு சின்ன அந்நியாயமா நமக்கு விரோதமா யாராவது பேசிட்டோமே அது தாங்காவதா, உள்ள பொங்கி வரோம் பாருங்க சுனாமி, இப்படி என்ன சொல்லிட்டாங்க, நான் ஒழுங்கா வேலை செஞ்சிருக்கிறேன் ஆனா நான் செய்யலன்னு சொல்லிட்டாங்களே, சோம்பேறின்னு என்ன சொல்லிட்டாங்களேன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு டயர்டா வந்திருக்கேன் என்ன சோம்பேறின்ட்டாங்களே, சுனாமி அப்படியே பொங்கி வருது இல்லைங்களா, பொங்கி வந்து பழி வாங்கலாம், அவங்கள எப்படியாவது குற்றப்படுத்தலாம்னு வருது. அது என்ன வெளிப்படுத்துதுன்னா ஒரு உலக பிரகாரமான இருதயத்தை தான் வெளிப்படுத்துது. நம்ம கடவுள்கிட்ட இருந்து வருகிற புகழ்ச்சியை விட நமக்கு என்ன, மனுஷங்களை நம்மள பேசிடக்கூடாது, மனுஷர்களை நம்ம தப்பா சொல்லிடக்கூடாது, இப்படி சொல்லிட்டாங்களே, மனுஷருடைய புகழை நாடுற ஒரு இதயம்னு அது வெளிப்படுத்துது. அது இல்லை, மனுஷருங்க என்ன சொன்னாலும் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி பாருங்களேன், பாடுகள் வந்தாலும் அதை சந்தோஷத்தோடு ஆண்டவர் பார்க்கிறாருன்னு ஏற்றுக்கொள்றது வந்து ஒரு தெய்வீக குணங்க, உலகத்துக்கே ஒரு ஆச்சரியம் கொடுக்குற ஒரு குணம். அப்படி நம்ம நடந்துக்கும் போது தான் ஒரு அம்பாக மனசாட்சி குத்துற அம்பாக அவிசுவாசிகளுக்கு அது போவோம், இப்படி இருக்கிறாங்களே ஒரு தெய்வீக குணமா அவங்களே பார்க்க முடியும். ஏன்னா கடவுளுடைய ஆவி இருக்கிறவங்கனால்தான் அப்படி நடக்க முடியும் பாருங்க, மற்றவங்கனால முடியாது. ஆகவே தேவனுக்கு பிரியதியா இருக்கும் முதலாவது மோட்டிவேஷன். ரெண்டாவது என்ன சொல்றாரு, இதற்காகவே 21வது வசனத்துல, இதற்காகவே நீங்க அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவுள்ள சகல அதிக சாக்கியங்களை அனுபவிக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, இதற்காக பாடு அனுபவிக்கிறதுக்கு, அநியாயமாய் பாடு அனுபவிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் உங்களை அழைத்தது வந்து ஹாப்பி 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 ஐ எம் ஹாப்பி ஹாப்பின்னு பாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, இயேசு அநியாயமாய் இயேசு மாதிரி பாடு அனுபவிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. பாருங்களேன், இயேசுவோடு இணையப்பட்டு அதற்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இயேசுவை, இயேசுடைய உயிரை இந்த உலகத்துக்கு திருப்பி காண்பிக்கிறதுக்கு, அவருடைய காப்பி இல்லைங்களா. அநியாயமா பாடு அனுபவிச்சாலும் எவ்வளவு சாந்தம் அந்த தெய்வத்துல பாக்குறோம், எவ்வளவு குணத்தை பாக்குறோம். அதுதானுங்க மனுஷங்களை மாத்தி ரட்சிப்பு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துச்சு. அந்த மாதிரி இயேசுடைய காப்பியை திருப்பி இந்த உலகம் பார்க்கறதுக்காகத்தான் உங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அது எப்படி தெரியும், இயேசுடைய காப்பி பாடுகளுக்கு மத்தியில நம்ம நடந்துக்கிற விதம் தான். இயேசுடைய காப்பி உலகத்துக்கு அது தெரியணும், அதற்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இயேசு எப்படி பாடுகளின் பாதையாக மகிமையை சென்று அடைந்தாரோ அதே மாதிரி நம்மளும் பாடுகளின் பாதையாகத்தான் மகிமையை போய் சேர முடியும். எந்த அளவுக்கு பாடு இந்த உலகத்தில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு மகிமை காத்திருக்கிறதுன்னு வேதம் நமக்கு தெளிவா சொல்றத பாக்குறோம். ஆகவே இது தொடர்ந்து நம்ம பார்க்கணும், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்ற போது இங்க பேதுரு அடுத்ததாக இயேசுடைய பாடு அவருடைய பாருங்களேன், இதற்காகவே நீங்க அழைக்கப்பட்டிருக்கீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசோடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்காக மாதிரியை பின்வைத்து போனார். இயேசு உங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிளை வச்சுட்டு போனார். என்ன மாதிரி எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கெச் போடுற மாதிரி, நம்ம ஏ எழுதிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அதுக்கு மேலேயே எழுதணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், ஒரு முன் உதாரணத்தை அவர் வச்சுட்டு போயிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம அடிசுவடுகள்னா ஃபுட்பிரிண்ட்ஸ், அவர் நடந்து போன அந்த பாதை, அந்த ஃபுட்பிரிண்ட்ஸ் இருக்கு, அதுல அதுல நம்ம நடந்து வரணும்னு வச்சுட்டு போயிருக்கிறார் அப்படின்றத நம்ம சொல்றத பாக்கலாம். இங்க இதுல வந்து ஒரு மனுஷனுடைய அவனுடைய குணம், ஒரு மனுஷனுடைய குணம் எப்ப வெளிப்படுதுன்னா ஒரு உபத்திரம் இருக்கும்போது தான் வெளிப்படுது. பாருங்க, எந்த அளவுக்கு அதிகமான உபத்திரம் ஒரு மனுஷன் அனுபவிக்கிறானோ அந்த அளவுக்கு தெளிவாக அவனுடைய குணம் வெளிப்படும். அவன் யார் அப்படின்றத உபத்திரம் தான் நமக்கு எடுத்து காட்டும். உபத்திரவங்கள் குணத்தை வெளிப்படுத்தும். ஒரு கிறிஸ்தவனுக்கும் சரி இயேசுக்கும் எடுத்து பார்த்தோம்னா, இயேசு எப்பேற்பட்டவர், அவருடைய குணம் என்ன அப்படின்றத அவருடைய பாடுகள் தான் நமக்கு வெளிப்படுத்துச்சு, பிரகாசமா வெளிப்படுத்துச்சு. அவர் என்ன மாதிரி குணமுடையவர் அதைத்தான் இங்க வெளிப்படுத்துறாரு. பாருங்களேன், இயேசுடைய குணம், அவருடைய ரொம்ப பாடுபட்டது எங்க, வாழ்க்கையெல்லாம் அவர் பாடுபட்டாலும் அவருடைய மரணத்துல தான் ரொம்ப பாடுபட்டார் இல்லைங்களா. அந்த மரணத்துல இருந்து பேதுரு நமக்கு எடுத்து சொல்றார். அதுல அவர் சுயமா பார்த்தது மாத்திரம் இல்ல, கெத்செமனெல்லாம் பேதுரு பார்த்திருக்கிறார். அவர் சுயமா பார்த்தது மாத்திரம் இல்லாம ஐசாயால இருந்து 5 வசனங்களை எடுத்து நமக்கு விளக்கி கொடுக்கிறார். ஒருவேளை போன வாரம் தான் அவர் ஐசாயா படிச்சுட்டு இருந்திருக்கலாம், காலையில ஒரு ஐசாயா தியானம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அது பண்ணும்போது இந்த நிருபம் எழுதும் போது அந்த வசனங்களா இருக்கு, ஐசாயில இருந்து 5 வசனம் அங்க வருத பாக்குறோம். அதைத்தான் இங்க பேதுரு எழுதுறாரு. இப்ப வர்றதெல்லாம் ஐசாயில இருந்து எடுத்து போட்ட வசனங்கள், அதுதான் பேதுரு எழுதுறாரு. 2 கண்களாக இயேசுடைய பாட பத்து கத்து கொடுக்குறாரு நமக்கு. ஒன்னு தான் நேராக பார்த்தது இல்லைங்களா, வெறும் அனுபவிச்சு பார்த்தது. இன்னொன்னு ஐசாயா தீர்க்கதரிசின் கண்கள் மூலமா இந்த பாடுகளை நம்ம பார்க்கலாம். சரி, இதுல பார்த்தோம்னா ஐசாயா 53ல இருந்து இதை எடுக்கிறாரு, 21ல இருந்து அதான் வருது. ஒரு மாதிரியை வைத்து போனார், இயேசுடைய குணாதிசயங்கள் என்ன மாதிரி, அவர் ஒரு பின் வைத்து போனார், மாதிரியை வைத்து போனார், ஃபுட்பிரிண்ட்ஸை விட்டு போனார். என்ன மாதிரி ஃபுட்பிரிண்ட்ஸ், என்ன மாதிரி ஃபுட்பிரிண்ட்ஸ் பாருங்களேன், 22வது வசனத்துல 23வது வசனத்துல அந்த ஃபுட்பிரிண்ட்ஸை நம்ம காமிக்கிறார். அவருடைய மாதிரி என்ன, வாட் வாஸ் இஸ் எக்ஸாம்பிள், எப்படி நம்ம நடந்துக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். அப்படின்றத நமக்கு இங்க காட்டுறாரு. 22வது வசனத்துல என்ன அவருடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சு, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. இதுதான் அவருடைய கேரக்டர், அவருடைய குணம் இதுதான் கேரக்டர். ஆனா உபத்திரவத்துக்கு மத்தியில் அவருக்கு வந்த பாடுக்கு அவர் எப்படி பதில் கொடுத்தாரு, அது வந்து 23ல இருக்கு பாருங்களேன். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயம் பொறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். தான் அவருடைய பாடுகளுக்கு மத்தியில அவர் காமிச்ச அவருடைய குணாதிசயம். யோசிச்சு பாருங்க, நம்ம ஒன்னா பார்ப்போம், அவருடைய கேரக்டரை பார்ப்போம். என்ன கேரக்டர்? 22, அவர் பாவம் செய்யவில்லை. முதலாவது அதை எடுக்கிறார், பாவம் செய்யவில்லை. நீங்க யோசிச்சு பார்க்கணும், அவர் பாவம் செய்யவில்லை, எந்த விதமான பாவம் செய்யவில்லை, பாவம் செய்யவில்லை. ஐசாயில பாத்தீங்கன்னா அவர் கொடுமை செய்யல அப்படின்னு வருது. ஐசாய வசனம் 53:9 பார்த்தோன்னா அவர் கொடுமை செய்யவில்லைன்னு வருது. வயலன்ஸ். ஏன் பரிசுத்தாவி வந்து பேதுரு அவர் அப்போஸ்தலனா இருக்கிறதுனால பரிசுத்தாவியில் எழுதுனால அந்த கொடுமை செய்யவில்லைன்றத கொஞ்சம் விளக்கமா இங்க எழுதுற. அவர் பாவம் செய்யவில்லைன்னா என்ன அர்த்தம்? அவர் தேவனுடைய கற்பனையை எந்த விதத்திலையும் உடைக்கல. தேவனுடைய கற்பனையை மீறுவது தான் பாவம்னு பார்க்கிறோம். அந்த கற்பனையை எந்த விதத்திலையும் உடைக்கல, அவர் பாவம் செய்யவில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பேதுரு வந்து யாரோ சொல்லியோ யாரோ கேட்டோ ஆண்டவரை விசுவாசிச்சவர் இல்லை. ஆண்டவர் 3 வருஷம் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ரொம்ப நெருங்கி இரவும் பகலும் 24 hours 7 days 365 நாள் 3 வருஷமும் ஆண்டவருக்கு ரொம்ப பக்கத்துல இருந்து ஆண்டவருடைய முகத்தை பார்த்து நடத்தைய பார்த்தது பேதுரு இல்லைங்களா? 3 years 3 வருஷம் ஒரு மனுஷன் கூட படுத்து எந்திரிச்சு சகல காரியங்களும் அவர் செய்யறத பார்த்துட்டு கடைசியில் அவர் கொடுக்கிற ஸ்டாம்ப் என்ன? அவர் பாவம் செய்யவில்லை. என்ன அது? சாதாரணமாக யோசிச்சு பாருங்களேன், 3 வருஷம் தன்னோடு இருந்து அதான் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் யோசிச்சு பாருங்க, தனக்கு வந்த பாடுகள் உபத்திரவங்கள் அந்த ப்ரெஷஸ் லீடர்ஸ்க்கு மத்தியில் எவ்வளோ இயேசு அனுபவிச்சார். பரிசேயருங்க தன்னை கொல்லணும், எத்தனை விதமான புறங்கூறுதல், எத்தனை விதமான குற்றம் சாட்டு, அவரை கொலை செய்யணும்னு விரட்டு விரட்டு விரட்டுன்னு விரட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவர் எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க, எவ்வளோ கேவலப்படுத்தி கேலி பண்ணி கடைசியில் சிலுவையில் அரைஞ்சாங்க. அதை எல்லாத்தையும் பேதுரு பார்த்துட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு? அதை எல்லாத்தையும் சகித்த அந்த தேவன் பாவம் செய்யவில்லை. இதுதான் ஸ்டாம்ப், பாவம் செய்யவில்லை. எவ்வளோ அநியாயமாக எவ்வளோ கொடுமையாக மேக்ஸிமம் பெயின் அவருக்கு அந்த உடம்புக்கு கொடுத்தாலும் அவர்கிட்டேருந்து ஒரு பாவம் வரலங்க. பாருங்களேன், நமக்கு ஒரு சின்ன கோபம் போதும் பாவம் செய்யறதுக்கு, ஆனால் அவரை பாருங்க, எவ்வளோ இதுவரைக்கும் யாருக்கும் வராத வேதனைகள் கஷ்டங்கள் பாடுகள் அந்நியாயமான பாடுகள் தனக்கு வந்தாலும் என்ன ஆச்சு? அவர் பாவம் செய்யவில்லை. பாருங்களேன், ஏன் ஏன் இப்படி அந்த இவங்களுக்கு சொல்றாரு? தான் அவர் கொடுக்குற ஸ்டாம்ப். ஏன் இதை சொல்றாரு? அவருக்கு அடிமைகளுக்கு பேசுறாரு. அந்த அடிமைகள் வந்து அந்த எஜமான்கள் வந்து படாத தலைமையில் அடிப்பாங்க, பயங்கரமா கொடுமைப்படுத்துவாங்க. அந்த மாதிரி கொடுமையை அனுபவிக்கிற மிக அநியாயமான மாஸ்டர்களுக்கு மத்திய அவங்க உதாரணமாக நடந்துக்கணும். எப்படி உதாரணமாக நடந்துக்கிறது? இயேசுவை பாருங்க, அவர் எப்படி நடந்துக்கிட்டார், எப்படி நடந்துகிட்டார் இயேசுவை பாருங்களேன். அவர் ஒரு முன்மாதிரியை வைத்து போனார். என்ன மாதிரி முன்மாதிரி? மிக கொடிதான பெரிதான அநியாயம் தனக்கு நடந்தாலும் அவர் பாவம் செய்யவில்லை. அதுதான் அவர் தான் உங்களுக்கு முன்மாதிரி, அவர் தான் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட். அந்த மாதிரியே தான் அவர் வச்சு போனார். அதன்படித்தான் நீங்க நடக்கணும். ஐயோ இந்த முன்மாதிரி ரொம்ப பெருசா இருக்கே, இது அடையவே முடியாதே. ஆனா இதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட். நான் பரிசுத்தரா இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தரா இருந்தனா வெட்டி வார்த்தை இல்ல. அது நான் இப்படி நடந்துகிட்டேன்னா நீங்களும் அப்படித்தான் நடந்துக்கணும். இதுதான் உங்களுடைய ஸ்டாண்டர்ட். இதன்படித்தான் நீங்க நடந்துக்கணும். ஆகவே இயேசு மிக அநியாயமான பாடுகளுக்கு மத்தியில் பாவம் இல்லாதவர் போல் அவர் இருந்தார். அவரை நீங்க எடுத்துக்கணும். மாடல்னா மாடல் யோசிச்சு பாருங்களேன், அநியாயமாய் பாடு அனுபவிக்கிறது எப்படின்னு இயேசுவை பார்த்து கத்துக்கணும். ஏன் இந்த உலகத்திலேயே எந்த மனுஷனுக்கும் நடக்காத அநியாயம் அவருக்கு நடந்துருச்சு. ஏன் நடந்துச்சு? ஏன்னா எந்த மனுஷனும் அவரை மாதிரி நீதிபரர், சுத்தர், பாவம் செய்யாதவர், மற்றவங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாதவர் அவர் மட்டும்தான். அப்படி நீதிபரரா, பரிசுத்தரா, சுத்தரா இருந்த அவருக்கு அவ்வளோ பெரிய பாடு வந்துச்சுன்னா அது எவ்வளோ அநியாயம் யோசிச்சு பாருங்களேன். என்ன செஞ்சார் அவரு? நம்ம புலம்புறோம் எல்லா பாவத்தையும் தீமையும் செஞ்சுட்டு கடவுளுக்கு விரோதமா நான் யாராவது என்ன கெட்டது செஞ்ச, எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம். நீங்க செஞ்ச கெட்டது நீ மறந்துருக்கலாம், ஆனா இயேசு என்ன கெட்ட செஞ்சாரு, என்ன யாருக்கு என்ன அநியாயம் செஞ்சார்? ஆனா இந்த உலகத்திலேயே நீதிபரரா, சுத்தரா, யாருக்கும் ஒரு பாவம் செய்யாத அவருக்கு எல்லா மனிதர்களை விட மிக அநியாயமா வந்தது ரொம்ப பெரிய பாடு. அந்த பாடுக்கு மத்தியில் அவர் எப்படி நடந்துகிட்டார் பாருங்க. அவர் பாவம் செய்யவில்லை, தான் மாடல். ஒரு மாடலை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணோன்றோம் இல்லைங்களா? அவரை மாதிரி இருக்கணும், இவரை மாதிரி. இந்த பசங்க ஸ்டைல் பண்றது இல்லையா, அவரை மாதிரி பண்ணணும். இவர் இதாங்க நம்மளுடைய ஸ்டைல், இவரை மாதிரி நம்ம நடந்துக்கணும், தான் நம்ம மாடல், இவர் தான் நம்மளுடைய மாடல். அடுத்ததாக முதலாவது அவருடைய குணாதிசயம், அவர் பாவம் செய்யவில்லை மிகப்பெரிய அநியாயத்துக்கு மத்தியில். இரண்டாவது,
அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை.
இரண்டாவது பார்த்தோம்னா அவருடைய வாயில எந்த அளவுக்கு அவர் பாவம் இல்லாதவர் அப்படின்னா அதை அதனோட விசாலத்தை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். எந்த அளவுக்கு அவர் பாவம் இல்லாதவர்னா, அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. பாவம் ரொம்ப ஈஸியா வந்துடுறது எங்க? முதல்ல வாயில தான் இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப கண்டபடி பேசுறது நான் ரொம்ப நீதிமான் மாதிரி, ஆனா வாய் பாருங்களேன் ரொம்ப மோசம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வாயில தான் பாவம் வருது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுன்ற மாதிரி முதல்ல யாக்கோபு சொல்றாரு. ஒரு பரிபூர்ண மனுஷன் வாயில தான் பார்க்க முடியும், ஒரு பரிபூர்ண வாயத்தான் பார்க்க முடியும் பாருங்களேன். எல்லா ஊற்று பாவத்தின் ஊற்று அதுதான். எவ்வளவு அநியாயம், எவ்வளவு மோசம் நடந்தாலும் அவர் வாயில் வஞ்சனைனா என்ன அர்த்தம்? வஞ்சனை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஒரு டெலிபரேட் டிசீட்னுவாங்க, ஒரு வேணும்னு தந்திரமா ஏமாத்துற பேச்சு இல்லைங்களா, சூதுவாதான பேச்சுன்னு வாங்க, தந்திரமா பேசி ஏமாத்துறது. ஒரு ஒரு இதுலயே ரெண்டாவது வசனத்துல வருது பாருங்களேன், சகலவித துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும், அதே வார்த்தை தான் கபடம், கபடமா பேசுறது, வஞ்சகமா பேசுறது பாருங்களேன். ஒரு 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 மீனுக்கு ஒரு வஞ்சகம்ன்ற வார்த்தை வந்து ஒரு மீனை பிடிக்கிறோம்னு வைங்களேன், அதுக்கு தீனி போடுற மாதிரி நம்ம கொண்டு போறோம். ஆனால் அது தீனி ஆக்கிறதுக்கு நான் அதுக்கு தீனி போடுற மாதிரி வா, அவனுக்கு தீனி கொடுக்குறேன்னு அது வந்து சாப்பிட்டோன்னு அதையே தீனியாக மாற்றிடுறோம். அந்த மாதிரி வஞ்சகம், அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, வஞ்சகம் பாருங்களேன். ஏன் பீட்டர் இதை செலக்ட் பண்ணுறாரு யோசிச்சு பாருங்களேன். ஏசு அடிமைகளுக்கு பேசிட்டு வர்றாரு, ஏன் இதை செலக்ட் பண்ணுறாருன்னு யோசிச்சுக்கலாம். இயேசுடைய குணாதிசயங்களை எத்தனையோ காரியங்களை அவர் சொல்லியிருக்கலாம், ஆனால் இதை மாத்திரம் ஏன் செலக்ட் பண்ணுறாருன்னா அந்த அது ரொம்ப அவங்களுக்கு அப்ளிகபிள். ஏன்னா அந்த அடிமைகளா இருக்கிறவங்க வந்து அவங்க இந்த மாதிரி வஞ்சகமா பேசுற பேச்சு வந்து ரொம்ப ஃபேமஸ் அவங்களுக்கு மத்தியில், ரொம்ப ஒரு தந்திரமா நழுவி பேசுறது, ஏன்னா பேச்ச மாத்துறது இல்லைங்களா, தந்திரமா நழுவிடுறது, தந்திரமா ஏதோ ஒன்று சொல்லி தப்பிச்சுக்கிறது இல்லைங்களா, அந்த மாதிரி பேச்சு பேசி அவங்கள அந்த மாஸ்டர்கிட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் அதான், புரியுதுங்களா? அந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்ய சொல்லி, ஏதாவது சாக்கு சொல்லி, கதை சொல்லி, இதை சொல்லி ஏமாத்தி தப்பிச்சிடலாம் மாஸ்டர் கிட்ட, அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் அதான். வஞ்சனையா நலூற மாதிரி பேசுறது, பேச மாச்சு மாத்தி மாத்தி பேசுறது, எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வழி. ஆகவே ஒரு மாஸ்டர் சொல்றாரு, நீ இந்த வேலையை செஞ்சு முடி, ஆறுமுகம் இதை நீ செஞ்சு முடி அப்படின்றாரு. அவன் செய்யலை, சோம்பேறியா இருந்துட்டான், அதை ஃபாலோ பண்ணல. என்ன ஆகுது? மாஸ்டர் கண்டுபிடிக்கிறார் இவன் செய்யலையே அப்படின்னு, கண்டுபிடிச்சிட்டு கோபம் அவருக்கு ரொம்ப கோபத்தோடு வராரு. அவன் கர்த்தருக்கு செய்யற மாதிரி தன்னுடைய வேலையை செஞ்சிருக்கணும், அவன் செய்யாம பாவம் செஞ்சிட்டான். அப்ப மாஸ்டர் கோபமாக சாட்டை எடுத்துட்டு வராரு, சாட்டையில போடு போடுன்னு போட்டு மூணு நாள் சாப்பாடு கொடுக்க மாட்டார், சொல்ற வேலையை செய்யலையான்னு. அவர் சாட்டை எடுத்துட்டு கிட்ட வரும்போது என்ன ஆகுது? ஆறுமுகம் இங்க வா, இதை செய்ய சொன்னா, இதை பண்ணியா, இதை பண்ணலையா அப்படின்னு சாட்டை வருது, அவனுக்கு உடம்புல அடிக்கிற மாதிரி வருது. அவனுக்கு ரெண்டு செய்யலாம், அவன் வஞ்சகமா பேச்ச மாத்தி ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சிடலாம், அந்த அடியிலேருந்து தப்பிச்சிடலாம். ஆனா உண்மைய சொல்லி அடி வாங்கலாம். என்ன செய்வாங்க இயற்கையா? வஞ்சகமா பேசலாம் இல்லைங்களா, பொய்மா பொய்யா பேசி அந்த தண்டலிருந்து தப்பிச்சிடலாம். அது அது இல்ல முன்மாதிரி, அதான் சொல்லிட்டு வர்றார். அது இல்ல. இயேசு பாருங்க, நீங்க அப்படி பண்ணி இருந்திருக்கலாம், வஞ்சகமா பேசியிருக்கலாம், உங்க இருதய வஞ்சனையில நீங்க இஷ்டத்துக்கு பேசியிருக்கலாம். இயேசு கிட்ட என்ன சொல்லப்படுது? அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. பாருங்களேன், இதாங்க அந்த தெய்வத்தினுடைய குணாதிசயம். இருதயத்தின் நிறைவுனால் வாய் பேசும் மாதிரி வஞ்சனையான இருதயம் வந்து வஞ்சனையான பேச்சில் வெளிப்படுது. அவருக்கு எந்த விதமான வஞ்சனையான பேச்சும் இருக்குல்ல. உங்களுக்கு தெரியுமா, அவர் சிலுவையில் அறைஞ்சதே, சிலுவையில் அறையப்பட்டதே அவர் வஞ்சனை இல்லாததுனால தான். உதாரணத்துக்கு ஒரு வசனம் எடுப்போம், மார்க் 14. சன்னித்திரிய சங்கத்தில் அவர் நிற்கிறார், அந்த தேவாதி தேவன் தலைவர்களுக்கு மத்தியில் நிற்கிறாரு. பலவிதமான குற்றச்சாட்டு அவருக்கு வருது. மார்க் 14:55 படிங்களா.
அப்பொழுது பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக சாட்சி தேடினார்கள், அகப்படவில்லை. அநேகர் அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஒவ்வொல்லை.
பாருங்களேன், அவர் அங்க நிக்க வச்சு சாட்சிகள் தேடுறாங்க. இவரை கொலை செய்யணும், இவருக்கு விரோதமா சாட்சிகள் அப்ப தேடுறாங்க. பாருங்களா, சாட்சி இருந்தாதான் அரெஸ்டே பண்ணிருக்கணும், ஆனா அநியாயமா புடிச்சிட்டு வந்து அப்ப சாட்சிகளை தேடுறாங்க. பல பேர் வந்து அதை சொல்றாங்க, இதை சொல்றாங்க, இதை சொல்றாங்க, எதுவுமே செட் ஆகல, எல்லாமே ஒத்து வரல. ஆயிரக்கணக்கான சாட்சிகள் தேடுறாங்க, ஆனா கடைசியில என்ன ஆகுது தொடர்ந்து படிங்க.
அப்பொழுது சிலர் எழுந்து கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைதி வேலை இல்லாத வேறொன்றை 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொன்னார்கள். அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வாமல் போயிட்டு.
ஒரு சாட்சி இல்ல, இப்ப என்ன பண்ணணும்? சாட்சி ஒவ்வல, என்ன பண்ணணும்? அவர் நிரபராதி, அவர் ரிலீஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பணும் இல்லீங்களா. அவர் நிரபராதி, சாட்சி ஒண்ணு செட் ஆகலையே, வீட்டுக்கு அனுப்பணும். இப்ப என்ன பண்றான் பாருங்களேன், இப்பதான் தந்திரம், சாத்தானுடைய தந்திரம் பாருங்களேன். 60வது வசனத்துல
அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவே நின்று இயேசுவை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாக சொல்கிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்கிறது இல்லையா என்று கேட்டான். அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார்,
பேசாமல் இருந்தாரு.
மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனே கிறிஸ்து தானா என்று கேட்டான்.
கேட்டார் பாருங்களேன், இவர் என்ன கேட்கிறாரு? பொண்ணு சாட்சிகள் ஒவ்வொல, இயேசுக்கு விரோதமா எதுவுமே வரல, அவரை ரிலீஸ் பண்ணி அனுப்பணும். இந்த மனுஷன் என்ன கேட்கிறான்? ஜீவனுள்ள தேவன் மேல, மத்தேயுல வருது, ஜீவனுள்ள தேவன் மேல ப்ராமிஸ் பண்ணி கேட்கிறான், உனக்கு நீ கிறிஸ்துவா, நீ மேசியாவா அப்படின்னு இருக்கலாம். அந்த இடத்துல நான் கிறிஸ்து தான் விட்டுட்டு வேற ஏதாவது இயேசு பேசியிருந்தார்னா அது வஞ்சகமான பேச்சா இருந்திருக்கும். புரியுதுங்களா? வேற ஏதாவது அவர் சொல்லி இருந்தது, கொஞ்சம் ஸ்லைட்டா தப்பா சொல்லி இருந்தா போதும் இயேசு தப்பிச்சிருக்கலாம். சாட்சிகள் இல்ல, அவர் யாருமே குற்றப்படுத்த முடியாது. கொஞ்சம் தப்பா சொல்லி இருந்தா போதும், கொஞ்சம் மாத்தி சொல்லி இருந்தா, பேச்ச மாத்தி இருந்தா போதும், நீ கிறிஸ்துவா எங்களுக்கு சொல்லுன்னு எல்லா சபையே அவரை உணர்ந்து பார்க்குது. அந்த தேவன் என்ன சொல்றாரு?
அதற்கு இயேசு, நான் அவர்தான், மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாதத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார்.
அப்புறம்
பிரதான ஆசாரியன் இதை கேட்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? தேவதூஷணத்தை கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்றான். அதற்கு அவர் எல்லோரும், இவன் மரணத்துக்கு பாத்திரமாக இருக்கிறான் என்று தீர்மானம் பண்ணினார்கள்.
தன்னுடைய வாயில் வஞ்சனை காணப்படாததினால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து அவர். அந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்களே, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. எந்த அளவுக்கு அவருடைய வாயில வஞ்சனை எல்லாம் தன்னுடைய உயிரே பணையா நிக்குது, அவர் ஓரளவுக்கு சிறிதான வஞ்சக பேச்சு பேசியிருந்தார்னா அவர் தப்பிச்சிருந்திருக்கலாம். ஆனா அதையோ மதிக்காமல் பாவம் செய்யாதவர், அவர் வாயில் எந்த அளவுக்கு வஞ்சனை இல்ல பாருங்களேன். அவர் உயிரே போது, சிலுவ வேதனை வரப்போது, இதை வச்சு தன்னை வளைக்க போறான், இதை சொல்லுன உடனே வஞ்சனை இல்லாத தன்னுடைய இருதயத்தில் வாயில வருது, ஆமானா கிறிஸ்துதான். அதுதான் நம்முடைய முன்மாதிரி பாருங்களேன். அதற்காகத்தாங்க அவர் சிலுவையில் அறையப்படுறதுக்கும் அவர் தயாராயிட்டாரு. அதை விட வஞ்சகமா பேசுறது அவர் வெறுத்தார். எவ்வளவு பொருந்தம் யோசிச்சு பாருங்களேன், அவர் உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். இதுதான் மாதிரி. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. பாருங்களேன், வஞ்சனை இல்லாத வாய். ஐயோ, நம்ம எவ்வளவு துன்மார்கர்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம எவ்வளவு வஞ்சகமான ஆளுங்கன்னு கூட நமக்கு தெரியறது இல்லை. பாருங்களேன், நம்ம வீட்டில் பேசுறது வஞ்சனைத்தான், வேலையில பேசுறது வஞ்சனைத்தான், சமுதாயத்தில் பேசுறது வஞ்சனைத்தான். அது எவ்வளவு வஞ்சனை செய்யறோன்னு கூட நமக்கு தெரியறது இல்லை. எவ்வளவு வஞ்சகமா பேசுறோம், வஞ்சனையான இருதயமுடையவர்கள் நம்ம. அப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு பாருங்களேன், அதான் வேர்ஸ்ட் சர்ச்சில் கூட வஞ்சனை பேச்சு தான் இல்லைங்களா. வஞ்சனை மலுப்பி பேசுறது, முழுங்கி முழுங்கி பேசுறது, மாத்தி பேசுறது, என்ன வெளிப்படுத்துது? எவ்வளோ வஞ்சனையான இருதயம். இயேசு அப்படி நடந்துக்கலையே, சிலுவை தனக்கு முன்பதாக நிற்கிதுன்னா கூட அவர் வார்த்தையில் வஞ்சனை, வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. பொய் சொல்றது இல்லை வஞ்சனைன்றது, மாத்தி உண்மைக்கு விரோதமா வேற ஏதாவது மலுப்பி மறைக்கிறது தான் வஞ்சனையான பேச்சு. யோசிச்சு பாருங்க, அவர் சிலுவையை கூட பார்க்காம. அதுதான் நம்முடைய எக்ஸாம்பிள், அதுதான் எக்ஸாம்பிள். ஒன்றும் இல்லை, எனக்கே எவ்வளோ குத்துது தெரியுமா, இதெல்லாம் படிச்சுட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், பத்து மணி ஆயிடுச்சு, வெளியே விட்டுருக்கேன் வண்டி, கொஞ்சம் பார்க்கிங் விடணும்னா தூரம் போகணும், போய் பார்க்கிங் விடணும், அதுக்கு வெளியே விட்டேன், செக்யூரிட்டி கிட்ட சொல்கிறேன், ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன். ஆனால் எனக்கே தெரியும் ஆஃப் அன் ஹவர் ஆகும் நான் வர்றதுக்கு, அங்கே விட்டுட்டு என்ன சொல்கிறேன், ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன். வஞ்சனையான பேச்சு இல்லை, இதெல்லாம் நமக்கு தெரியவே மாட்டேது. நம்ம புள்ளகிட்ட பேசும்போது எவ்வளோ வஞ்சனையாக பேசுகிறோம், ஏன் அவன் அமைதியாக இருக்கணும், ஏதாவது பண்ணணும்னு எவ்வளோ வஞ்சனையாக பேசணும், எவ்வளோ வஞ்சனை நம்ம பேச்சில் இருக்குது தெரியுமா? அதை நம்ம யோசிக்கிறதே இல்லைங்க, ரொம்ப வஞ்சனை உள்ள இருதயம் உள்ளவர்கள். ஆனால் அவரோ, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. அதாங்க நம்மளுக்கு எக்ஸாம்பிள். தண்டனை வரும், அடி வரும், விளைவுகள் வரும். அப்படின்னாலும் சரி, நம்ம ஒய்ஃபுக்கிட்ட எவ்வளோ பொய்யா பேசிடுறோம், சண்டையை நிறுத்தணுன்னு எவ்வளோ வஞ்சனையாக பேசிடுறோம், வீட்டில் வேலையில் வஞ்சனையாக பேசிடுறோம், தப்பிச்சிடணுன்னு. உண்மை பேசுகிற ஆளுங்களே எங்கே இல்லை பாருங்களேன். அப்படி இல்லை, ஒரு கிறிஸ்தவம் அப்படி இருக்கக்கூடாது. அவர் வாயில் இதான் முன்மாதிரியே வைத்து போனார். சிலுவை அவருக்கு வருதுன்னா கூட வஞ்சனை இல்லாமல் பேசினாரே, அந்த தேவனை நாம் பின்பற்ற வேண்டும். அதான் அவருடைய கேரக்டர் பார்க்குறோம். அடுத்ததாக பாடுக்கு மத்தியில் தனக்கு இருந்த குணாதிசயம், குணாதிசயத்தை பார்க்கிறோமே. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும். பாருங்களேன், அடுத்ததாக அவருக்கு இருக்கிற குணாதிசயம், 23வது வசனத்தில் ரெண்டு நெகட்டிவ் சொல்றாரு, ஒரு பாசிட்டிவ் சொல்றாரு. அவர் என்ன செய்யல, ரெண்டு காரியத்தை செய்யல. என்ன செஞ்சாரு, ஒரு காரியத்தை செஞ்சார், ரெண்டு காரியம். என்ன செய்யல, வையப்படும் போது பதில் வையல, பாடுபடும் போது பயம்புறுத்தல. என்ன செஞ்சாரு, நீதியாய் நியாயம் தீர்க்கிறவருக்கு தன்னை ஒப்புவித்தார். ரெண்டு நெகட்டிவை பார்ப்போம் பாருங்களா. அவர் வையப்படும் போது பதில் வையல, அதான் பார்க்கிறோம். வையப்படும் போது பதில் வையல, அது ஒரு கண்டினியூஸ் டென்ஸ். அவர் வையப்படும் போதுன்னா என்ன அர்த்தம், திட்டம் போது, திட்டப்போது, திட்டுறதுன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி திட்டுறது இல்லை, வண்ட வண்டையா திட்டுறதுன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி திட்டுறது, பயங்கர மோசமா திட்டுறது, அப்யூசிவ் லாங்குவேஜ்னுவாங்க, கண்டபடி திட்டுறது, பயங்கரமா ஆர்ஷா, ரொம்ப கொடுமையா அது. சில டைம்ல அது வந்து சரீரத்துல இது கொடுத்தா, அடி கொடுத்தா கூட வாங்கல, ஐயா ரெண்டு அடி அடிச்சிருங்க, இந்த மாதிரி திட்டாதீங்க, ரொம்ப பேஜாராவது நம்ம சொல்றது இல்ல, அந்த மாதிரி நம்ம அடி கூட வாங்கிடலாம், அதை கூட தாங்கிக்கலாம், ஆனால் இந்த மாதிரி பேசுறது இருக்கே நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணும், பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறது, ரொம்ப அபியூசிவ் ஸ்பீச். நம்முடைய வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு அதை ஒரு ஆயுதமாக, ஒரு கட்டையாகவோ இல்லை ஒரு சாட்டையாகவோ பயன்படுத்தி மற்றவங்களுடைய ஆவி அடிக்கிறதுன்னு இருக்கு இல்லைங்களா. நம்முடைய வார்த்தைகளை வச்சு ஒரு ஈட்டி மாதிரியோ ஒரு கத்தி மாதிரியோ மற்றவங்கள குத்துறது இல்லை. சில பேர் பார்த்தா வண்டு பேச்சு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும், வாயில் தேன் பூச்சி வர மாதிரி அப்படியே வந்து 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 மற்றவங்களை போய் பல விதத்தில் தேன் பூச்சி எப்படி புஷ்ன்னு வந்து கடிக்க வருதோ அந்த மாதிரி மற்றவங்களுடைய ஆவியை கடிக்க வருது, கண்டபடி பேசுறது, வையப்படுறதுன்னா அதான் பயங்கரமாக வையுறது. அவர் வையப்பட்டார், அவர் வையப்படும் போது தொடர்ந்து வையப்பட்டார், வையப்படும் போது ஒரு போதும் பதில் வையலை. தேன் பூச்சி மாதிரி வயந்து கார் மாதிரி அவர் வையப்பட்டாலும் ஒரு ஒரு வார்த்தை பதில் வையலை. அதான் அந்த வசனம், பேதுரு எப்படி போடுறாருன்னா நம்ம கண் முன்னாடி அது நடக்கிற மாதிரி, அது எப்படியெல்லாம் அவர் வையப்பட்டார் யோசிச்சு பாருங்களேன். அந்த மாதிரி வையப்பட்டார், அவருடைய ஊழியத்தில் தொடர்ந்து அவர் வையப்பட்டார். இல்லைங்களா? உங்களுக்கு நான் இதை சொல்லும் போதே பல காரியங்கள் ஞாபகத்துக்கு வரலாம். எப்படியெல்லாம் அவர் பயப்பட்டார் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். பரிசேயருங்க வந்து அவர் எப்படி பயந்தாங்க, எப்படி திட்டினாங்க, உங்களால் யோசிக்க முடியுமா? பைத்தியம் பிடிச்சவர் இவர், பிசாசு பிடிச்சவன் இல்லைங்களா? பிசாசு பிடிச்சவன், தப்பா பிறந்த சமாரியன், அந்நியன் இவன் அப்படின்ற மாதிரி அவர் தன்னுடைய பெரிய பெருந்தன்மையில இரக்கத்துல பாடுபடுற கஷ்டப்படுகிறவர்களுக்கு வியாதியை சுகப்படுத்தித்தான் தான் கிறிஸ்து தேவ குமாரன் வெளிப்படுத்தணும்னு முடிவு பண்ணியிருந்தார். அதுல போய் அற்புதம் செய்யறாரு, அதெல்லாம் பார்த்து தான் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அதை பார்த்துட்டு ஏன்னா மோசமா இட போடுறாங்க பாருங்களேன். நீ ஏன் தெரியுமா இவ்வளவு நல்லா அற்புதம் செய்ய முடியுது? பிசாசோடு நீ ஒன்னு சேர்ந்துட்ட, உன்னுடைய ஆத்மாவை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துட்ட, அதனாலதான் இவ்வளவு பவர் உனக்கு கிடைச்சிருக்கு. நாங்களும் அப்படி இல்லை, நாங்களும் செஞ்சா எங்களுக்கும் கிடைக்கும்ன்றாங்க பாருங்களேன். பிசாசுக்கும் ஆத்மா ஒப்பு கொடுத்ததுனாலதான் அவ்வளவு பவர் உனக்கு வந்துச்சுன்றாங்க. என்ன மாதிரி ஒரு திட்டு, என்ன மாதிரி ஒரு வையப்படுறது, யோசிச்சு பாருங்களேன். பயங்கரமா அவரை ஊழியமெல்லாம் பயங்கரமா திட்டுனாங்க. அவர் சிலுவையில அப்பா என்ன ஒரு தேவ தூஷணம், இப்பதான் நம்ம பாக்குறோம். அவர் வந்து தேவகுமார்னு சொல்லிட்ட உடனே ஒரு நாடகம் போடுற மாதிரி, கொந்தளிக்கிற மாதிரி அவர் துணியெல்லாம் கிழிச்சுக்கிட்டு, நம்ம என்ன செய்வது, இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி எல்லாரும் கண்டபடி வைந்தாங்க. அவர் மேல குற்றம் சாட்டு சுமந்தாங்கன்னு வருது. நம்ம பரிசுத்த எழுத்துனால கொஞ்சம் அசிங்கமானதெல்லாம் எழுதல. அதுல என்ன மாதிரி திட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனம், அசிங்கமா இயேசுவை எப்படியெல்லாம் குற்றம் சாட்டி இருப்பாங்க, என்னென்னலாம் தப்பு செஞ்சிருப்பேன்னு அவர் சொல்லியிருப்பாங்க. அதுவே ஒரு 100 பேஜ், 150 பேஜ் கூட வந்திருக்கலாம், ஒரு புக்கு கூட எழுதியிருக்கலாம். அவர் என்னென்னலாம் வைந்தாங்க, வேதம் அப்படி எழுதலையே. ஆனா எவ்வளவு மோசமா அவரை திட்டியிருப்பாங்க, பயங்கரமா திட்டியிருப்பாங்க. அது மாத்திரம் இல்லாம அவரை பயங்கரமா சிலுவைக்கு முன்பதாக அவரை கொண்டு வந்து, யோசிச்சு பாருங்க எவ்வளவு தேவ தூஷணம், அவரை அடிச்சு துப்பி சகல விதமான பொய் தவறா அவரை பேசியிருப்பாங்க. ஆனா அதுக்கு என்ன இந்த வசனம் சொல்லுது, அவர் தொடர்ந்து ஒரு கடல் மாதிரி அவரை எல்லா மனிதர்களும் வைந்தாலும், அவர் திட்டினாலும் என்ன போட்டிருக்கு, அவர் பதில் வையல, ஒரு வாட்டி கூட அவர் செய்யல. பாருங்களா, ஒரு வாட்டி கூட அவர் செய்யல. எவ்வளோ ஒரு பொருத்தமாக இருக்கும் அந்த அந்த வேலைக்காரங்களுக்கு, யோசிச்சு பாருங்க. அந்த வேலைக்காரங்களுக்கு அந்த எஜமான் பயங்கரமாக திட்டுவாங்க, நல்ல வார்த்தைகளே அவன் வாயில் வராதான்ற மாதிரி இருந்திருப்பாங்க, பயங்கரமாக திட்டியிருப்பாங்க, பயங்கரமாக கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுவான், எதற்க திட்ட முடியுமா, திட்ட மாட்டான், மனசுலயே திட்டிக்கிறதுன்னு இருக்கு தெரியுங்களா. அது மூஞ்ச பார்த்தா தெரியும் நம்மளை பார்த்து திட்டுறாங்கன்னு, மனசுலயே திட்டிக்கிறது, மனசுலயே திட்டிக்கிட்டு அவர் இல்லாத போது பின்னாடி போய் கண்டபடி அவரை திட்டுறது. அந்த மாதிரி நான் திட்டிக்குவேன், அந்த மாதிரி மற்ற ஸ்லேவ்ஸ் கிட்ட அவரை பத்தி கண்டபடி பேசுவேன், எதிர்க்க தான் பேச முடியாதுன்னும் போது, இங்க பாருப்பா உன்னுடைய மாதிரி, உன்னுடைய மாடல் பார், அவர் வையப்படும் போது பதில் வையாமல், பதில் வயல, ஒருபோதும் வயல. இரண்டாவது நெகட்டிவ பார்ப்போம், என்ன செய்யல, பாடுபடும் போது. முதல்ல வந்து வையப்படுறதுன்னு மனுஷங்கனால தன்னுடைய ஆத்மாக்கு ஏற்பட்ட வேதனை குறிக்கிறது. பாடுபடும் போதுன்னும் போது அவர் சரீர விதமா பாடுபட்டதை குறிக்கிறது. அவர் சரீரத்துல என்ன பாடுபட்டார், சரீரத்தில் அவர் பாடுபடும் போது பயம் பொருத்தாமலும். பாருங்களேன், அவர் முதல் நீங்க யோசிச்சு பார்க்க முடியுமா, அவர் முதல் முதல் காஸ்பிள ப்ரீச் பண்ணும் போது, ஃபர்ஸ்ட் காஸ்பிள் மெசேஜ் ப்ரீச் பண்றாரு, என்ன பண்றாங்க, அவர் இழுத்துட்டு போறாங்க, இழுத்துட்டு போய் மலக்கியில இருந்து தள்ளி விடணும்னு பாக்குறாங்க. என்ன பாடு, அவருடைய ஊழியம் முழுவதமாக அவர் பாடுதான் பட்டார், சரீரவிதமா ஒளிஞ்சி ஒளிஞ்சி அவரை கொலை செய்யணும், பிடிக்கணும், அரெஸ்ட் பண்ணணும்னு பயங்கரமா பாடு அனுபவிச்சார். கெச்சமனை தோட்டத்துல பயங்கரமா பாடு அனுபவிச்சார். நீங்க அதை ஒருவேளை நான் அதை படிச்சு பார்த்து எனக்கு பிரயோஜனமா இருந்துச்சு, நீங்க திருப்பியும் அதை போய் படிக்கணும், படிச்சு பார்த்து இதுவரைக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தாத காரியங்கள் வெளிப்படுத்தும்படிக்கு ஜபத்தோடு இதை படிச்சுட்டு போய் படிக்கணும். சும்மா ஒரு கதையா சரித்திரமா படிச்சுட்டு வந்துடுறோம், அது தாங்க நமக்கு சாம்பிள், அதன்படி தாங்க நம்ம நடக்கணும். அதை பார்த்துட்டு வரும்போது ப்ளூ பிரிண்ட் நமக்கு தெரியும், நம்ம எப்படி நடக்கணும், எப்படி ஆ வரையணும், ஏபிசி எப்படி வரையணும்னு தெரியும். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுக்கு ஏபிசிடி அங்கே தாங்க கத்துக்கணும். அவர் எப்படி வாழ்ந்தாரோ, அவர் எப்படி மரித்தாரோ, அது நமக்கு காமிக்குது நம்ம எப்படி வாழணும்னு. எவ்வளவு மோசம், மனுஷ குலம் வந்து எவ்வளவு வெறுப்பு இருக்க முடியும், எவ்வளவு கோபம் இருக்க முடியும்ன்றது அங்கதான் பார்க்கலாம். அவங்க துள்ளி குதிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. எது கஷ்டப்படுறாங்க தெரியுமா, இதுக்கப்புறம் இயேசுக்கு வேற எந்த விதத்திலயும் டார்ச்சர் கொடுக்க முடியலையேன்னு கஷ்டப்படுறாங்க. பயங்கரமா அவருக்கு மேல வெறுப்பு. யோசிச்சு பாருங்களா, அவருக்கு வந்த பாடுகள், ஸ்லாப் பண்றாங்க, முகத்துல ஸ்லாப் பண்றாங்க, தலையில கொட்டுறாங்க, முகத்தை பார்த்து காரி துப்புறது, மூஞ்ச பார்த்து கண்ணுலையும் வாயிலையும் மூக்குலையும் அடியா அடிக்கிறாங்க. அவங்களுடைய கோபத்தை வெறுப்பெல்லாம் காட்டுறதுக்கு அவர் உடம்புல இடம் பத்தல. எவ்வளோ ரொம்ப கோபம் அதை விட அவங்களுக்கு இருக்கு. வாரில் போட்டு அடிக்கிறாங்க, பின்னாடி போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. 24வது வசனத்தில் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அப்பனா என்ன மாதிரி தழும்புகள் இருக்கோ யோசிச்சு பாருங்களேன். முன்னாடி பின்னாடி மாத்திரம் பார்த்தாம முன்னாடியும் அடிச்சு அவருடைய சதையெல்லாம் ஆர்கன்ஸ் எல்லாம் அங்கங்கள்லாம் தெரிகிறபடி எலும்பெல்லாம் தெரிகிறபடிக்கு சுக்குநூறாக அவர் அடித்தாங்க. தோலெல்லாம் உரிச்சு தழும்புகளால் அவர் குணமானீர்கள்னு வருது. இதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணுறதுக்கோ கஷ்டங்க. யோசிச்சு பாருங்க, சொல்லி முடியாத வேதனை, சொல்லி முடியாத வலி, முகத்துல காரி துப்பி அவர் தாடி வச்சுட்டு இருந்தாரு. அந்த தாடியை முடிய பிடிச்சி இழுக்கிறாங்க. பாடி யோசிச்சுப்பாங்களா, நமக்கு ஈஸியா இருக்குமா? முடிய பிடிச்சி அப்படியே இழுத்துட்டாங்க, அப்படியே ரத்தமா கொட்டுது. தாடியை பிடிச்சி இழுக்கிறாங்க, முள்முடியை எடுத்துட்டு வந்து தலையில போட்டு அமுக்குறாங்க. எங்க நரம்புகள்லாம் ஜாஸ்தி வருமோ அந்த இடத்துல போய் ஆணி அடிக்கிறாங்க, ஆணி அடிச்சு செதறுது. அந்த காட்டு மிரண்டியான கூட்டம், அவங்க செய்யற ஆர்ப்பாட்டம், அந்த பெரிய கூட்டம், விஷகரமான வெறுப்பு இருக்கிற இடத்துல அப்படி அதெல்லாம் சந்திக்கிறார். சுத்தி அதை பார்த்து பாடு அனுபவிக்கிறார். அவங்களுக்கு மத்தியில் அவருக்கு எந்த விதமான ஒரு கோபமான பழிவாங்குற ஒரு ஃபீலிங் வரலன்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்களேன், வருது இயற்கத்தான வருது நமக்கு எல்லாருக்கும். மிரட்டல அவர் பயம்பொருத்தாமல் பயம்பொருத்துறதுன்னா உங்களுக்கு ஏதோ எதிர்காலத்தில் வரப்போற கெட்டது, இப்படி கெட்டது வரோன்னு நினைச்சு உங்களுக்கு உங்களை மிரட்டுறது, இதானே பயம்பொருத்துறது. எதிர்காலத்தில் வரப்போகுது, நீ நல்லாவே இருக்க மாட்டே, நீ உருப்படவே மாட்டே, இப்படி படிச்சின்னா சொல்றது இல்லையா, பயம்பொருத்துறது. அதெல்லாம் உருப்படவே மாட்டே, நீ சரியாவே ஆக மாட்டே, நாசமா போவ, லாரியில் அடிப்பட்டு சா, அந்த மாதிரி தான் மிரட்டுறது, பயம்பொருத்துறது. அந்த மாதிரி பயம்பொருத்துறது. அவர் வந்து என்ன போட்டிருக்கு யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தர் நம்மளை பயம்பொருத்தணும்னா யாருங்க கரெக்டாக பயம்படுத்த முடியும்? பயம்பொருத்துறதுக்கு உரிமையும் அவர் சொன்னால் நிச்சயமா நடக்கும்ன்றது. பயம்பொருத்தக்கூடியவர் ஒருத்தர் தான், யாரு? நம்ம எல்லோரையும் நியாயம் தீர்க்கிறவர் இல்லைங்களா. பயம்படுத்தணும்னா அவர் தான் பயம்படுத்தணும், அவர் தான் இங்க பாடுபட்டு இருக்காரு, அவர் போய் பயம்படுத்தலன்னு போட்டிருக்கு. யோசிச்சு பாருங்களா, உன்னால யோசிக்க முடியுமா? அவருடைய பிரம்மாண்டமான அமைதி எப்போ அப்ரிஷியேட் பண்ண முடியும் தெரியுமா? அவர் யாரு? அண்ட சராசரத்தை படைத்த தேவன், சகலத்தையும் எல்லா மனுஷர்களையும் தன்னுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்க கூடியவரு. அவருக்கு இந்த மாதிரி பாடு நடக்குதுன்னா அவர் வாயில ஒரு வார்த்தை வந்தா போதும், ஒரு வார்த்தை பயம்படுத்துற மாதிரி வந்துருச்சுன்னா நரகத்துக்கு இழுத்துட்டு போயிருவாங்க, அவரை சுக்குநூறா ஆயிடுவாங்க. ஆனா அவர் வாயில இருந்து பயம்படுத்துற ஒரு வார்த்தையும் வரலையா? என்ன ஒரு மாதிரி, யோசிச்சு பாருங்களேன், என்ன ஒரு மாதிரி பயம்படுத்தவில்லை. எவ்வளோ கஷ்டம் வரும்போதும் ஒரு வாட்டியும் பயம்படுத்தல. பாவிகளே, இப்படி அவர் பயம்படுத்தி இருக்கலாம், பாவிகளே உங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு நாள் வரப்போகுது, இன்னைக்கு உங்களுடைய நாள், உங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு நாள் வரப்போகுது, அன்னைக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து கூலிய நீங்க வாங்குவீங்கன்னு பயம்படுத்தி இருக்கலாம். ஆனா அவர் பயம்படுத்தல. அதை ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அவருடைய ஊழியத்துல அவர் ரொம்ப பயம்படுத்தினார் இல்லைங்களா. அவர் ஊழியம் செய்யும் போது ஆத்மாவுக்கு மேல பாரம் பட்டு அவங்க நரகத்துக்கு போக கூடாதுன்னு ரொம்ப நியாய தீர்ப்பை பத்தி சொன்னாரு, நரகத்தை பத்தி சொன்னாரு. ஊழியத்துல ரொம்ப பயம்படுத்தினது இயேசு தான். அப்படி மோசமா சில பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க, ஏசு பயம்படுத்தலை பாருங்க, பயம்படுத்தலை போட்டிருக்கு, அவர் ஏதாவது பயம்படுத்தினார், இல்லவே இல்லை. ஊழியத்துல ரொம்ப பயம்படுத்தினார் அவர், ரொம்ப த்ரெட்டனிங் ஜீசஸ் அவர், பயங்கரமா மிரட்டின ஜீசஸ் அவர். ஆனா தனக்கு பாடு வரும்போது, தனக்கு வரும்போது சுயநல கோபத்துல அவரு தனக்கு வந்த பாடுனால யாருக்கும் பயம்படுத்தலை பாருங்களேன். அதான் வித்தியாசம். ஊழியத்துல மத்தவங்க மேல இருக்கிற அக்கறையில அன்புல அவர் பயன்படுத்தினார். ஆனா தனக்கு தீங்கு செய்யும் போது, தனக்கு பாடு கொடுக்கும் போது சுயநல கோபத்துல அவர் மத்தவங்களை பயம்படுத்தல. அதான் நம்ம பார்க்கணும், அதான் வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். யோசிச்சு பாருங்க, எருசலேம பயமுறுத்தினாரு, எருசலேமே உனக்கு பயங்கரம், கப்பர்ணோமே சோதோம் குமாரா விட பெரிய தண்டனை வரும், பரிசேயர் தலைவர்களுக்கு எல்லாருக்கும் பயமுறுத்தினார், நீங்க மனம் திரும்பலன்னா அழிய போறீங்கன்னு பயமுறுத்தினார். தனக்கு சரீரவிதமா வரும்போது, அந்நியாயமா பாடு வரும்போது அவர் பயம் பொறுத்தல அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம பேத்ரு பவுல் எல்லாம் போட்டு அட்மயர் பண்றோம் இல்லைங்களா, பவுல் எல்லாம் எவ்வளவு விசேஷமான மனுஷன். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல பவுல் கூட தோத்து போயிட்டார் தெரியுங்களா. ஒரு வசனம் படிப்போம், அப்போஸ்தலர் 23rd chapter. மூணு ஒண்ணுல இருந்து படிங்க.
பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனச்சாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னார். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனானியா அவனுக்கு சமீபமாய் நின்று அவர்களை நோக்கி, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டார்.
பாருங்களேன், பவுல் வந்து அங்க பேசுறாரு ஆலோசனை சங்கத்துல. பேசினவுன்னா அந்த ஆலோசனை சங்கத்து தலைவர் வந்து பிரதான ஆசிரியர் அவர் பேசின வாயில போட்டு அடிங்க, அது ரொம்ப தப்பு, வாய் மேலேயே ஒண்ணு கொடுங்கன்றதுல அந்த மாதிரி செய்யக்கூடாது, ரொம்ப தப்பு, ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி, வாய் மேலேயே ஒண்ணு கொடுங்கன்றாரு. அதுக்கு பவுல் பாருங்களா என்ன சொல்றாரு.
அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளை அடிக்கப்பட்ட சோரே, தேவன் உண்மை அடிப்பார், நியாய பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவாய் உட்கார்ந்திருக்கிற நீர்
பயம்படுத்துறது. பவுல் பாருங்களேன், அந்த பழைய யூதனுடைய அந்த பழைய மனுஷன் கொஞ்சம் வந்துருச்சு அவருக்கு, ஆனா மனம் திரும்பி இருப்பார், அதுக்காக பாவான்னு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி இருப்பாரு. ஆனா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இயேசு பாருங்களேன், அவரை கண்ணை கட்டிட்டு அடிக்கிறாங்க, கொட்டுறாங்க, உன்னை அடிச்சது யாருன்னு சொல்லு, நடிச்சது யாருன்னு சொல்லு, என்ன அவமானம், என்ன அவரு ஒருவேளை இப்படி சொல்லியிருந்தாருன்னா, கடினப்பட்ட பாவிகளே, நீங்க மனம் திரும்பலன்னா பயங்கரமான தண்டனைக்கு உட்படுவீங்க, மனம் திரும்புங்க அப்படின்னு ஒரு மிரட்டல் அவங்களுக்கு கொடுத்துருந்தா நம்ம யாராவது தப்பா சொல்லியிருப்போமா இயேசுவை? அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா, அது ஏதாவது தப்பா இருந்திருக்குமா? இல்ல பாருங்களேன், சொல்லியிருக்கலாம் அவரு, நான் தப்பா சொல்லியிருக்க மாட்டேன், அதான் இயற்கையா சொல்லணும். ஆனா அவரு ஒரு பயம் பொறுத்தல, ஒரு பயம் பொறுத்தல. பாருங்களேன், நம்மளால யோசிக்கவே முடியாதுங்க, நம்மளால ரொம்ப கஷ்டம், நம்மளால யோசிக்க முடியறது. ஏன், நம்ம மாதிரி ஆளுங்க ஒரு சின்ன கோபம் பதில் வந்துட்டாவே கொந்தளிக்கிற ஆளுங்க. ஒன்னும் இல்ல, ஒன்னு ஏதாவது எனக்கு சொல்லிருட்டுமே, என்ன குத்துற மாதிரி ஏதாவது ஒரு பேச்சு வந்துருட்டுமே, அவமானப்படுத்துற மாதிரி, என்ன தகாத வார்த்தைகள் நமக்கு வருது வாயில இருந்து, யோசிச்சு பாருங்களேன். ஆனா இவ்வளோ வையப்படும் போது, இவ்வளோ பாடுபடும் போது அவர் ஒரு சிறிதளவுக்காவது பதில் வையாம பயம் பொறுத்தாம இருந்தாலும் நம்மளால நம்பவே முடியாது. எவ்வளோ ஒரு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்னு வாங்க, என்னன்னு பண்ணி பார்த்துட்டாங்க, என்ன எங்க கிட்ட முடியுமோ அந்த கொடுமை எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு அவங்க தான் டயர்ட் ஆயிட்டாங்களே தவிர, இவர்கிட்ட இருந்து ஒரு வயதிலும் வரல, ஒரு மிரட்டலும் வரல, அந்த அளவுக்கு பாடு அனுபவிச்சார். ஏன் இது, எது ஏன், இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு. எப்படிப்பட்டார் பாருங்க, எப்படிப்பட்டார், அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவரை வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயம் பொறுத்தாமலும் இருந்தார். இதாங்க எக்ஸாம்பிள், இதாங்க அவருடைய அடிச்சவட்டுகள். நம்ம கிறிஸ்தவர்களா இந்த உலகத்தில் சாட்சி ஆண்டவருக்கு வாழணும்னா இப்படி ஒரு ஆவி உள்ளவர்களா நம்ம வாழணும், இதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, அந்த சிலுவைக்கு முன்பதாக தனக்கு செஞ்ச கொடுமைகளுக்கு எல்லாவற்றுக்கும் தான் இப்படி நடந்துகிட்டாருன்னு போட்டிருக்கு. ஆகவே அடிமைகளே, பலவிதமான கஷ்டங்களை நீங்க அனுபவிக்கலாம், அந்நியாயமா கஷ்டங்கள் அனுபவிக்கலாம், இயற்கையா நீங்க என்ன சொல்லலாம், அந்த எஜமான பார்த்து, எஜமானே எனக்கு இன்னைக்கு என்ன இவ்வளவு கொடுமைப்படுத்துறிய, கடவுள் இருக்கிறாரு ஒரு நாள், என்ன ஒரு நாள் விடுதலை ஆக்கும் போது வருவோம் வீட்டுக்கு, அப்போ 4 times உனக்கு நான் வாங்க போறேன்னு மிரட்டி இருக்கலாம், என்னென்னவோ செஞ்சிருக்கலாம். ஆனா அது முன்மாதிரி இல்லையே. பாருங்களேன், ஆண்டவரை பார், அவரை பின்பற்று, அவர் பின்பற்று. எப்படி இயேசு இதெல்லாம் செஞ்சாரு, என்ன ரகசியம், இதெல்லாம் அவர் செய்யல, அவர் என்ன செஞ்சாரு? அடுத்தது போட்டிருக்கு படிங்களா,
நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார்.
பாருங்களேன், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயம் பொருத்தாமலும் இதெல்லாம் அவர் செய்யல. அவர் என்ன செஞ்சாரு, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இதைத்தான் அவர் செஞ்சார், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அதுவும் கண்டினியூஸ் டென்ஸ். பாடுகள் அவருக்கு வந்துகிட்டே இருக்கு, வயிதல் அவர்களுக்கு வந்துகிட்டே இருக்கு, ஆனால் அவர் என்ன செஞ்சாரு, நியாயமாய் ஒரு தேவன் என்னை பார்க்கிறார், அவர் என்னை தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி, அவர் இதெல்லாத்தையும் கவனிக்கிறார். என் சூழ்நிலையே, என் வாழ்க்கையே, என்னை அவருக்கு நான் ஒப்புவிக்கிறேன், அவர் நியாயமாய் தீர்ப்பு செய்வார். எல்லா மனிதர்களுடைய இருதயத்தை அறிந்த தேவன், அவர் நியாயமாய் தீர்ப்பு செய்வார், அவருக்கு நான் ஒப்புவிக்கிறேன். இதெல்லாம் அவர் செய்யறத விட்டுட்டு அவரோட ஐக்கியத்தில இருந்து அவருக்கு ஒப்புவித்துக்கிட்டு இருந்தார் தன்னை. இதுதான் தன்னுடைய முழு வாழ்க்கையும் அவர் செஞ்சுட்டு வந்து கடைசியில் அவர் சிலுவையில் உயிரோட்டத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார், பிதாவே உம்முடைய கரத்தில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன். அது முழு வாழ்க்கையும் செஞ்சு வந்தார்னு பேதுரு சொல்றார். தனக்கு நடந்த சகல காரியங்களையும், தனக்கு வந்த சகல பாடுகள்லையும் சூழ்நிலைகள்லையும் ஆண்டவரே பொறுமையா தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சியோடு தேவனுக்கு தன்னை ஒப்புவித்தார். அவர் என்னுடைய நீதியை நிரூபிப்பார், துன்மார்க்கத்தை தண்டிப்பார், அவர் செய்வார். அதனால ஆண்டவருக்கு ஒப்புவித்திருந்தார். அப்படி ஆண்டவரோடு ஐக்கியத்தில், ஆண்டவரோடு கம்யூனியன்ல ஆண்டவருக்கு தன்னை ஒப்புவித்ததுனால தான் தன்னை வையும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது மிரட்டாமலும் தன்னை ஆண்டவர்கிட்ட ஒப்புவித்துக்கிட்டு இருந்தார். அதுதான் முன்மாதிரி, அதுதான் எக்ஸாம்பிள். பாருங்களேன், அப்படித்தான் நடந்துக்கிட்டோம். யார்கிட்ட ஒப்புவித்தார், தன்னுடைய பிதா கிட்ட ஒப்புவித்தாரு, தன்னை பராமரிக்கிட்ட ஒப்புவிக்கிறாருன்னு இல்ல, நியாயமாய் தீர்ப்பு செய்கிற நியாயாதிபதி கிட்ட தன்னை ஒப்புவித்தார். பாருங்கள 1:17 வருது, அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் நீ இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனுஷனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவர் இருக்கிறார், அதன்படி நியாயம் தீர்த்து படி அளக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு பயந்து நீங்க நடங்க. அப்படித்தான் இயேசு நடந்தார். பாருங்களேன், அவர் மாதிரியை வைத்து போனார், அவர் அடிசவட்டுகளை வைத்து போனார். இதன்படி நம்ம நடக்கணும்னு நமக்கு வச்சிருக்கிறார். அந்த கொடுமை மனிதர்களுக்கு முன்பதாக, அநியாயமாய் தனக்கு வர பாடுகளுக்கு முன்பதாக இயேசு எப்பவும் தன்னுடைய சூழ்நிலையை பார்க்காம, தனக்கு நடக்கிற அநியாயமான மனுஷர்களை பார்த்து கோபப்படாம, தனக்கு வெளியே ஆண்டவருக்கு தன்னை ஒப்புவித்துக்கிட்டே இருந்தார். அதனால தான் அநியாயமா அவரால் பாடு அனுபவிக்க முடிஞ்சிச்சு. அதான் அவருடைய ரகசியம். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு மாதிரி, நம்ம வாழ்க்கையின் மாதிரி. தேவன் மேல் பற்றுதலா இருந்து சகல அதிகாரங்களுக்கும் நம்ம கீழ்ப்படியும். கீழ்ப்படியும் போது, அதை கீழ்ப்படியும் போது நமக்கு வர அநியாயம் கஷ்டங்கள் நமக்கு வரும்போது அதை நம்ம பொறுமையோடு சகிக்கும் போது அந்த தேவன் பார்க்கிறாரு நமக்கு போட்டிருக்கு. நம்மள நியாயமாய் தீர்ப்பளிக்கிறவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும்னு போட்டிருக்கு. அநியாயமாய் நம்ம பாடு அனுபவிக்கும் போது, நமக்கு சில நேரங்களில் இந்த மாதிரி பாடு வரும்போது ஏதாவது செய்யணுமே, ஏதாவது சரி கட்டணுமே நமக்கு வரலாம். ஒன்று நம்ம சரி கட்ட பார்க்கலாம், இல்லை நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவர் சரி கட்டணும்னு விட்டுருலாம். ரெண்டு செய்யலாம். நம்மளா சரி கட்டணும்னு போகும்போது ஆசீர்வாதத்தை இழந்துருவோம், புரியுதுங்களா? ஆனால் அவருக்கு ஒப்புவிக்கும் போது பாருங்களேன், ஒரு சங்கீதம் 37:6 படிங்க, இன்னைக்கும் உலக சரித்திரம் அந்த பரிசேயர்கள் அனேனியெல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க, அவங்க பேரெல்லாம் கெட்டு மோசமா போயிருச்சு. இன்னைக்கும் பட்ட பகல் போல அவர் மூன்றாவது நாள் உயிரோடு எழுப்பி எல்லா நாமத்தை விட உயர்த்தி சகல பேர்லயும் பெரிய நாமத்தை கொடுத்து அவர் அதோடு முடிய போறதுல வந்து அவர் வரும்போது எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பதாக முடங்கோன்ற உயரத்துக்கு மகிமைக்கு அவர் உயர்த்தினது போல் நமக்கும் அதான் பாதை. இதான் திஸ் இஸ் மை மாஸ்டர்ஸ் பாத், இதான் என்னுடைய மாஸ்டர் வச்சுட்டு போன பாதை, இதுதான் மகிமையின் பாதை, அந்த பாதையைத்தான் நான் பின்பற்றுவேன் ஒரு விசுவாசி சொன்ன மாதிரி நமக்கும் அதான். இதுதான் நீதியின் பாதை, இதன்படித்தான் நம்ம நடக்கணும், இதன்படித்தான் நம்ம நடக்கணும். பாருங்களேன், இதாங்க நமக்கு ஸ்டாண்டர்ட், இதான் நமக்கு ஸ்டாண்டர்ட். எவ்வளவு இயேசு பாருங்களேன், கடவுளுடைய நீதியின் மேல தனக்கு இருந்த நம்பிக்கை கான்பிடன்ஸ்னால வந்ததை எல்லாத்தையும் அவர் சகிச்சுக்கிட்டார், வந்ததை எல்லாத்தையும் பொறுமையோடு அவர் சகிச்சுக்கிட்டார். அதான் நம்ம பார்க்கிறோம் எவ்வளவு தெய்வீகமா நம்ம வாழ்க்கை இருக்கோம். யோசிச்சு பாருங்களேன், பெரிய தெய்வீகமா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். என்ன இந்த உலகத்துல நடந்தாலும் எவ்வளவு தான் என்ன திட்டினாலும் சரி, எவ்வளவு தான் எனக்கு பாடுகள் கொடுத்தாலும் நான் பதில் வைய மாட்டேன், ஆண்டவர் பார்த்துக்குவார். நான் பாடு அனுபவிக்கும் போது அவங்களை யாரையும் மிரட்ட மாட்டேன், என் ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு பொறுமையோடு அநியாயமாய் பாடு அனுபவிக்கிறது தேவன் பார்வையில பிரியமா இருக்கு. நம்மளை நீதிபதியா உயர்த்துவார், நம்மளை நிச்சயமா நீதிப்படுத்துவார், நீதியை நிரூபிப்பார் அப்படின்றது வந்து தெய்வீகமான வாழ்க்கைக்கு வழி அத்தாங்க. இது நம்ம இதயம் மாறி இதை நம்ம கத்துக்க பார்க்கணும். ஆண்டவர் தான் பரிசுத்தாவைத்தான் நமக்கு உதவி செய்யட்டோம். பாருங்களேன், அந்த அடிமைகளுக்கு இப்படித்தான் காஸ்பல் வந்து உலகத்துல போய் பிரவேசிக்கோங்க. சும்மா வெறும் போய் பிரசங்கம் பண்றது இல்லை, ஞாயிற்றுக்கிழமை இது இல்லை, நம்ம வீட்டில், நம்ம வேலையில, நம்ம சமுதாயத்தில், பக்கத்து வீட்டில் ஒண்டி கொண்டிக்கு டிக்டுனா டிக்டாக தமிழ் இங்கிலீஷ்ல ஒன்று சொல்லுவாங்க, டிட் ஃபார் டேட்டன் இல்லைங்களா, டிட் ஃபார், நீ ஏதாவது டிட்டு கொடுத்தா நான் அவனுக்கு கொடுக்குவேன் திருப்பி, பதிலுக்கு பதில், அடிக்கு அடி, உதைக்கு உதைன்ற மாதிரி நிக்கிற மனுஷர்களா இருந்தோம்னா நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்றதே கஷ்டம். நம்ம பாத்துறேன் அவனை அப்படி பண்ணிட்டானே பாத்துறேன், அவன் இது பண்ணலையே பாத்துற, சின்ன சின்ன விஷயங்களுக்கும் எப்படி நம்ம பண்றோம், அதுவா கிறிஸ்தவ முன்மாதிரி, அதுவா இயேசுடைய அடிசவடுக்கள். யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு விஷயத்துல நம்ம பண்றோம், பஸ்ஸுக்காரங்கிட்ட பண்றோம், ஹாஸ்பிட்டல்காரன் லிப்ட்காரங்கிட்ட பண்றோம், ஆட்டோக்காரங்கிட்ட பண்றோம், அங்கேயா நம்ம தெய்வீக குணத்தை காட்ட போறோம். ஒரு ஆட்டோல போகும்போதும், ஆட்டோக்காரங்கிட்ட நடந்துக்கும் போதும், பஸ்ல போகும்போதும், எல்லா இடத்துலயும் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சியா நடந்தோம்னா தெய்வீக குணம் காயக்காரக்காரன்னு நம்மள பார்க்க மாட்டான் இல்லைங்களா. எல்லா சின்ன சின்ன காரியத்திலையும் நம்ம தெய்வீகம், இது இந்த உலகத்துக்கு சேர்ந்தது அல்ல, இது ஒரு தெய்வீகமான உருவம், இது அவதாரம்ன்ற அளவுக்கு நம்ம நடந்துக்க முடியுங்க. இப்படி நடந்தோம், அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை கடை. யோசிச்சு பாருங்க, நம்ம கஷ்டம் வருது, நமக்கு வேதனை வருதுன்னு தெரிஞ்சாலும் உண்மையத்தான் பேசுவோம், மலுப்ப மாட்டோம், முழுங்கி பேச மாட்டோம், நம்மளை பத்தி கேவலமா நினைச்சாலும் பரவாயில்ல, ஆண்டவரே மேல பிரியப்படணும் என்பதற்காக உண்மையா நான் பேசி கஷ்டப்பட்டுட்டு போறேன், நான் ஆண்டவர் அதை பார்த்து பிரியப்பட தேங்க்யூன்னு சொல்றது பெருசு இல்லையா. என்ன அவன் வஞ்சனை உள்ள பேச்சுங்க, என்ன வஞ்சனை உள்ள நடத்த நம்மளுது உண்மையே இல்லையே. யோசிச்சு பாருங்க, வஞ்சனையான பேச்சுக்கள் வையப்படும் போது கொஞ்சம் சொல்லிடக்கூடாது, ஏதாவது கொஞ்சம் சொல்லிடக்கூடாது, பா என்ன பேசிட்டாங்களே என்ன ஆத்திரம். வையப்படும் போது அவர் பதில் வையலைங்க, பாடுபடும் போது பயம் பொருத்தாமல் எப்படி நடந்துகிட்டாரு. இதாங்க நம்மளுடைய முன்மாதிரி, இதான் நம்முடைய முன்மாதிரி. ஒரு பயன்பாடுக்கு நான் உங்களுக்கு என்ன கூட சொல்லலாம், முதலே சொன்ன மாதிரி போய் மார்க்கிலேயோ மத்தேயுலியோ இயேசு பட்ட பாடுகளை ஒரு வாட்டி போய் படிங்க, அதான் நம்மளுடைய ஸ்கெச், நம்ம வாழ்க்கை ஸ்கெச். அவர் எப்படி மரிச்சாரோ அதை பார்த்து நம்ம வாழணும், அதுக்காகத்தான் அவர் மரிச்சார். அவர் எப்படி நடந்துகிட்டார் பாடுகளுக்கு மத்தியில், கஷ்டங்களுக்கு மத்தியில் அவர் எப்படி நடந்துகிட்டார், எப்படி அழகா நடந்துகிட்டார், அதை பார்க்க பார்க்க படிக்க படிக்க என்ன ஆகும்னா வேதத்துல போட்டிருக்கு அவருடைய சாயலாக நாம் மறுரூபம் அடைவோம், பரிசுத்தாவை அதை பயன்படுத்தி நம்மளை அந்த குணத்துல மாத்துவார்னு போட்டிருக்கு. அந்த கண்ணாடி போல அவரை பார்க்கிறோம், அவரை பார்க்க 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 அந்த குணம் நமக்கு மாறி வரும்னு போட்டிருக்கு. அதை நம்ம படிக்க கத்துக்கணும், நீ போய் படிங்க. நானும் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ஆண்டவரே இது வரைக்கும் உணராம இப்படித்தான் நான் நடக்கணும், இதுதான் என்னுடைய குணமா இருக்கணும், இதுதான் என்னுடைய மாதிரி அப்படின்னு அதை பார்த்து படிச்சு அதன்படி நம்ம நடக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டோம். இதுதாங்க பெரிய ஆசீர்வாதம். நம்ம இந்த உலகத்துல கொஞ்ச நாள் வாழ போறோம், ஒரு அடிமை இப்படித்தான் இதை நம்பி வாழ்ந்து மறிச்சுட்டாங்க, மறிச்சுட்டு அந்த எஜமான் அவர் கல்லறையில் எழுதினார், அநியாயமான முரட்டு குணமுள்ள எஜமான், இவன் வாழ்ந்த வாழ்க்கை இவனுக்கு இருந்த குணாதிசயம் வந்து ஒரு ராஜாவுக்கு கூட இல்லை, ஒரு இவனுக்கு அந்த அடிமைக்கு இருந்த குணாதிசயம் ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு போனான். எத்தனையோ ராஜாக்கள் அடிமைகளாக இருக்கிறாங்கன்னு எழுதி வச்சார். அதாவது ஒரு ராஜா இருக்கலாம், பெரிய சிங்காசனத்தில் இருக்கலாம், பெரிய சிங்காசனம் ராஜ்யமே பெரிய சொத்து இருக்கலாம், ஆனால் அவனுக்கு ஒரு பதில் திட்டாங்கன்னா அவனால் பதில் வையாமல் இருக்கவே முடியாது. சில பேர் நம்மளுக்கு அப்படி இல்லை, நம்மளை ஒன்று சொல்லிட்டாங்கன்னா போதும், திருப்பி சொல்லாமல் நமக்கு தூக்கம் வராது. எத்தனை பேர் இருக்கோம் நம்ம, அதுவே உருத்தம் தாங்கவே முடியாது, திருப்பி கொடுத்துடணும், எந்த விதத்திலையாவது கொடுத்துடணும், பின்னாடியாவது பேசி கொடுத்துடணும். எப்படி இருக்கிறோம், எவ்வளோ இயேசுக்கு தூரமாக இருக்கிறோம் பாருங்களேன், எவ்வளோ மோசமாக இருக்கிறோம் நம்ம யோசிச்சுக்கணும். எனக்கு ரொம்ப குத்துது, ஐயோ அந்த பஸ் எப்படி சொல்லிட்டு வந்தேன், எப்படி ஏமாத்தலான்னு பார்க்குறேன். வஞ்சனையான பேச்சு, என் இருதயம் அப்படி இருக்குது. ஆண்டவரே இருதயத்தை மாற்று, இயேசு போல என்னை மாற்று, இயேசு மாதிரி நான் நடக்கணும், வஞ்சனையான இருதயம். அந்த மாதிரி ஒரு ராஜாவாக இருந்தாலும் எவ்வளோதான் சொத்து இருந்தாலும் இந்த குணம், தெய்வீக குணம், ராஜாவின் குணம் நம்ம கற்றுக்கலன்னா நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிறது ஒரு அடிமையாகத்தான், இச்சைகளுக்கு அடிமை, என் சுயத்துக்கு அடிமை, என்னை பதில் வையாமல் நான் வையாமல் விட மாட்டேன், என்னை பயமுறுத்தாமல் விட மாட்டேன்ற ஒரு குணம் வந்து மோசமான குணங்க. அதை மாற்றிக்கணும். உங்கள் குணம் உங்கள் இருதயம் உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவர் விட்டு ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தாவி இப்படி நம்மளை மாற்ற முடியும். இப்படி அதான் இயேசு சொன்னார், கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாம் என்கிட்ட வாங்க, உங்களுக்கு நான் நிலைப்பாறுதல் கொடுக்குறேன். நம்ம இருக்கிற ஜெனரேஷனே அப்படித்தான், யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தராவது பதில் ஒருத்தர் ஒருத்தரை வைந்துகிட்டு இருக்கிற ஜெனரேஷன் தான். யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தர் ஒருத்தரை திட்டுறவங்க தான் நம்ம ஊரில், ஒருத்தர் ஒருத்தரை மிரட்டுறவங்க தான், வா உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை செஞ்சுக்கிறேன், கோர்ட்டில் வா பார்த்துக்கிறேன், ஸ்டேஷனில் வா பார்த்துக்கிறேன்னு மிரட்டுற ஜாதி ஜெனரேஷனில் வாழும். இப்படி ஒரு ஜெனரேஷனில் இப்படி ஒரு ரெண்டு மூணு மனிதர்கள் எங்கன்னா இருந்தாங்கன்னா என்ன ஒரு தெய்வீக குணங்க, நம்ம அப்படி ஆகுமா? அது இதற்காகவே அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுகிட்ட இருக்கிறவங்களுக்கு தான் இப்படி இருக்க முடியும். இயேசு கிருபை இல்லைன்னா நீங்கள் 10 கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுத்தாலும் உங்களால் அப்படி இருக்கவே முடியாது. கேட்டு நல்லா இருக்குது, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் தான் போக முடியுமே தவிர, இப்படி இயேசு மாத்திரம்தான் மாற்ற முடியும். அது மாற்றி உங்களை மாற்றி உங்கள் குடும்பத்தை மாத்துறார், சமுதாயத்தில் நீங்கள் நடக்கிறத உங்கள் வேலையை மாத்துறார். பாருங்களா, வேலை சாபத்தினால பாஸ் டென்ஷனு, ரொம்ப டென்ஷனு, ஒர்க் டென்ஷனு, பிடிக்கவே பிடிக்கிறது இல்லை வேலை, ரொம்ப மோசம், கொஞ்ச நாள் தான் நல்லா இருக்கும் வேலைலாம், அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப ப்ரெஷரு, டென்ஷனு, வேதனை, எப்படா லீவ் கிடைக்கும்னு இருக்கும். அந்த வேலையை ஆசீர்வாதமாக இன்பமாக மாத்துறது இயேசு தான். குடும்பம் ஒரு 6 மாதம் தான் கல்யாணம்லாம் உள்ள ஊர்ல எல்லாம், அன்னிமூணு வரைக்கும் நல்லா இருக்கும், பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க, அடிச்சுக்க வேண்டியது தான், அதுக்கப்புறம் அடிச்சுக்க வேண்டியது தான். பாருங்களா, எவ்வளோ பார்த்துருக்குறோம், எத்தனையோ பேரை பார்த்துருக்குறோம், நல்லா நேசிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அடினா அடி, ஒருத்தர் ஒருத்தர் கடிச்சிக்க வேண்டியது தான், பிள்ளைங்க பிறக்குது பிள்ளைங்களையும் அடிச்சுக்க வேண்டியது தான், மிருகங்க மாதிரி வாழ வேண்டியது. ஆனால் இயேசுகிட்ட வந்தால் தாங்க அந்த குடும்பத்துலேயும் எப்படி வாழ்றது அதிசயமானு சொல்லித்தரார். பதில் வையாமல் அந்த குடும்பம்லாம் எப்படி இருக்க முடியும், யோசிச்சு பாருங்களா. அப்படி ஒரு குடும்பம் இருக்குது, அந்த ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ இயேசு குணம்னா அதான் அந்த பரலோகம், ஏதேன் தோட்டத்தின் வீடு. அதெல்லாம் இயேசு தான் உங்களுக்கு மாற்ற முடியும். இயேசுகிட்ட வாங்க, உங்கள் இருதயத்தை ஒரு மாற்றினா தான் இது வர முடியும். ஆண்டவர் விட்டு ஜெபம் பண்ணுவோம், நம்ம இருதயங்களெல்லாம் ஆண்டவர் மாற்றிட்டோம்.